நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
உழவர்கள் ஆலயமே தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் தானே.
நேயர்களே, இப்போ நம்ம நிலையத்துக்கு வந்து கரும்பு சாகுபடியில் முக்கியமாக என்னென்ன விஷயங்கள் கவனிக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிற விவரங்கள் சொல்கிறதுக்காக நம்முடைய பல்கலைக்கழகத்தின் திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு இயக்குனர் டாக்டர் கதிரேசன் அவங்க வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்போ நமக்கு கரும்பு சாகுபடி பற்றி நிறைய விவரங்கள் சொல்ல போகிறாங்க. வாங்க அவங்கள சந்திப்போம். வணக்கம் சார்.
வணக்கம் மேடம். நேயர்களுக்கு, முக்கியமாக விவசாய நண்பர்களுக்கு வணக்கம். கரும்பு வந்து ஒரு முக்கியமான பணப்பயிருங்க. நம்ம தமிழகத்தில் மட்டும் இல்லை, இந்தியாவிற்கே ஒரு முக்கிய பணப்பயிர்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, அது ஒரு வருட பயிராக இருந்தாலும் மொத்தமாக நம்மளுக்கு பணம் கிடைக்கிறதுனால, அறுவடை செஞ்சு நம்ம மில்லுக்கு அனுப்பின பிறகு மொத்தமாக கிடைக்கிறதுனால அது ஒரு பணப்பயிர்னு சொல்லலாம். இந்தியாவிலேயே நம்ம எவ்வளோ பயிரிடணும்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 44,23,000 ஹெக்டேர் நிலத்தில் நம்ம பயிரிடுறோம். முக்கியமாக நம்ம தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 360,000 ஹெக்டேரில் சாகுபடி செய்கிறோம். இதில் எவ்வளவு நம்ம மகசூலாக எடுக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா, மொத்தமாக கரும்பு உற்பத்தியை பார்க்க போனீங்கன்னா கிட்டத்தட்ட 49,40,00,000 டன்னு வந்து நம்ம கரும்பு உற்பத்தி பண்ணுறோம் இந்தியாவில். இது முக்கியமாக நம்ம விவசாயிகளுடைய வருமானத்தை கூட்டி கொடுக்கறதுனால இது ஒரு பணப்பயிர் அப்படின்னு சொல்லலாங்க.
சார், இப்போ பொதுவாக எந்த பயிர் சாகுபடி செய்கிறதுனாலுமே அதனுடைய பருவம் அப்படிங்கிறது நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியிருக்கு. இப்போ கரும்பை பொறுத்த வரைக்கும் என்னென்ன முக்கியமான பட்டங்கள் இருக்குங்க?
கரும்பில் நம்ம பட்டம்னு பார்த்தீங்கன்னா, வருஷம் ஃபுல்லாக நம்மளுக்கு மாதம் 12 இருந்தாலும் முக்கியமாக 4 பட்டங்கள் சொல்லுவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா முன்பட்டம். அது எப்பப்பன்னு கேட்டிங்கன்னா, மார்கழி தை மாதம் முன்பட்டம்னு சொல்கிறாங்க. முன்பட்டத்தான் முக்கியமான பட்டம் கரும்பில். அப்புறம் பிப்ரவரி நடுப்பட்டம்னு சொல்லுவோம். அப்புறம் மார்ச் ஏப்ரல் இந்த மாதங்களில் வந்து நம்ம பின்பட்டம்னு சொல்லுவோம். அப்புறம் இன்னொரு பட்டம் சிறப்பு பட்டம்னு ஒன்று இருக்குங்க. ஆடி மாதம் வருது பாருங்கள், ஜூன் ஜூலை மாதத்தை வந்து நம்ம சிறப்பு பட்டம்னு சொல்லுவோம். என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த முன்பட்டத்தில் தான் நம்மளுக்கு கரும்பு வளரக்கூடிய ஏதுவான கால சூழ்நிலை நம்ம பண்ணையில் நிலவும். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு வடகிழக்கு பருவமழை முடிஞ்சு அப்புறம் பனி ஆரம்பிக்கிற பருவமாக இருக்கும். மார்கழியிலேருந்து கார்த்திகை 15 போனாவே நம்மளுக்கு பனிக்காலம் ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லுவோம். அந்த பனிகாலத்தில் நம்ம கரும்பு நட்ட பிறகு வளர்வதற்குரிய ஏதுவான சூழல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. ஏன்னா வடகிழக்கு பருவமழை முடிஞ்ச உடனே நம்மளுக்கு வயலில் தண்ணி தேங்கியும் இருக்காதுங்க. மழை நின்ற பிறகு வடிச்சுட்ற மாதிரியான சூழ்நிலை இருக்கும். அது இல்லாமல் நம்ம கிணத்துலலாம் தண்ணி, குழாய் கிணறு, திறந்த வெளி கிணறுலாம் இருக்க பாருங்கள், அதெல்லாம் தண்ணி நிறையா இருக்கும், தண்ணியும் பிரச்சனை இருக்காது. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு மார்கழிக்கு பிறகு அந்த மார்கழி தை மாதம் வந்து காலையில் பார்த்திங்கன்னா, அந்த பனி நிலவும் சூழ்நிலை வந்து கரும்பு முளைப்புக்கும் அதனுடைய வளர்ச்சிக்கும் முன்பருவத்தில் எப்படி மனிதர்கள் பிறந்த பிறகு குழந்தை வளர்கிறதுக்குரிய ஏதுவான சூழல் இருக்குது பாருங்கள், அது மாதிரி கரும்பு வளர்கிறதுக்குரிய ஏதுவான சூழல் வந்து முன்பட்டத்தில் இருக்கிறதுனால அது வந்து முன்பட்டம் ஒரு தங்கப்பட்டம்னு கூட சொல்லலாம். கோல்டன் சீசன் ஆஃப் சுவர் கெயின் அப்படின்னு சொல்லுகின்ற நிலவில் அந்த முன்பட்டம் வந்து ஒரு தங்கப்பட்டம் கரும்புலன்னு சொல்லலாம். அப்புறம் சிறப்பு பட்டம். சிறப்பு பட்டம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த முன்பட்டம் பின்பட்டம் அந்த மாரி பட்டத்துங்களுக்கெல்லாம் நம்மளுக்கு கரும்பு நடுவதற்கு விதைக்கரணை வேணும். அந்த விதைக்கரணை வந்து 6 to 8 வரைக்கும் நம்ம நடுறோம். அந்த 6 to 8 நடுறோங்கிறதுனால முன்பட்டம் பின்பட்டம் நடுப்பட்டத்துக்கெல்லாம் நம்ம கரும்பு நடுவதற்கு தேவையான விதை கரும்பை உற்பத்தி செய்வதற்குரிய ஏற்ற காலம் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜூன் ஜூலை, அதாவது இந்த ஆடிப்பட்டம் சிறப்பு பட்டம்னு சொல்லுவாங்க.
அழகான விளக்கம் கொடுத்தீங்க சார். ஏன் அந்த முன்பட்டம் வந்து சிறப்பாக வருது, அதே மாதிரி இந்த சிறப்பு பட்டம் அப்படிங்கிறது வந்து விதை உற்பத்திக்கான ஒரு சிறந்த பட்டம் அப்படிங்கிறதெல்லாம் சொன்னீங்க. இப்போ சாதாரணமாக கரும்பு பயிர் எடுத்துக்கிட்டோம்னாக்க, அதனுடைய வளர்ச்சியை வச்சு நம்ம இந்தந்த பருவம் முக்கியமான பருவம், இந்தந்த பருவத்தில் இந்தந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அதனுடைய வளர்ச்சி பருவங்கள் என்னென்னங்க சார்?
அழகாக கேட்டிங்கம்மா. பட்டங்கிறது வந்து நம்மளுக்கு வந்து எந்த காலத்தில் நடணுங்கிறது. பருவங்கிறது வந்து இப்போ மனிதர்களுடைய பருவம் எடுத்திங்கன்னா, குழந்தை பருவம், வாலிப பருவம், அப்புறம் வளர்ச்சி பருவம், நம்ம வயோதிக பருவம்னு சொல்கிற பாருங்க, அதே மாதிரி கரும்புல கூட இருக்குங்க. கரும்பு நட்ட பிறகு முளைப்பு பருவம்னு சொல்லுவோம். அது எப்போ வரைக்கும்னு பார்த்தீங்கன்னா, நட்ட 1 வரைக்கும் இருக்கிறது வந்து நம்மளுக்கு முளைப்பு பருவம். அந்த காலத்துக்குள்ளார நம்மளுக்கு முளைக்கிறது தான் நம்மளுக்கு பயிராக வளரும். அந்த 1 பிறகு 90 வரைக்கும், அதாவது 3 முடிய, 2வது மாதத்துலேருந்து 3வது மாதம் முடிகிற வரைக்கும் 2 அந்த 60 நம்மளுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா, கிளைப்பு பருவம், அதாவது இந்த டில்லர்னு சொல்கிற மாதிரிங்க, அந்த தூர்கட்டி வளர்றதுன்னு சொல்லி அது கிளைப்பு பருவம்னு பேருங்க. அதற்கும் பிறகு மூணாவது மாதத்துக்கு பிறகு 9வது மாதம் வரைக்கும் அந்த பருவத்திற்கு வளர்ச்சி பருவம். அந்த பருவத்தில் தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய கரும்பு தோகை பச்சையம் தயாரித்து என்ன கரும்பில் சர்க்கரை சத்தை சேர்த்து வச்சு அந்த கரும்பு தண்டு வளருதோ அது வந்து வளர்ச்சி பருவம். அந்த 9 மாதத்துக்கு பிற்பாடு முதிர்ச்சி பருவம்னு பேருங்க. அந்த முதிர்ச்சி பருவம் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, தண்டு வளர்ந்தாலும் அந்த தண்டில் நம்மளுக்கு அதிகமான சர்க்கரை சத்தை இருக்கணும். அதுக்காக தான் இந்த சுக்குரோஸ்னு சொல்கிறோம் பாருங்கள், அந்த கண்டு முதல் அதிகமாக இருக்கக்கூடிய அந்த பருவம் தான் நம்மளுக்கு முதிர்ச்சி பருவம்னு பேருங்க.
அந்த வளர்ச்சி பருவம் முதிர்ச்சி பருவம் இது ரெண்டும் தான் நமக்கு வந்து அந்த மகசூல் அல்லது அதுலேருந்து கிடைக்கிற சர்க்கரையை நிர்ணயிக்கக்கூடிய பருவமாக இருக்குது. அதனால் அந்த வளர்ச்சி பருவத்தில் நம்ம என்ன மாதிரி இந்த கரும்புக்கு கவனிப்பெல்லாம் கொடுக்க வேண்டியிருக்குங்க?
நம்ம முளைப்பு பருவத்துலேயும் கிளைப்பு பருவத்துலேயும் பார்த்திங்கன்னா, முளைப்பு பருவத்தில் களைகள் எடுப்போம். அதாவது களைகள் வந்து முளைப்பு பருவத்தில் நட்டதுலேருந்து 90 வரைக்கும் களைகள் அதிகமாக இல்லாமல் இருக்கணுங்க. ஏன்னா களையடா பயிர் கால் பயிர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதனால் நிறைய மகசூலும் குறையும், அதே மாதிரி நம்மளுக்கு அந்த சர்க்கரை சத்தும் குறையும். ஆக இந்த 3 நட்டதுலேருந்து 90 வரைக்கும் களைகள் இல்லாமல் இருக்கணும். அதே மாதிரி அந்த 90 பிறகுன்னு பார்த்திங்கன்னா, அந்த வளர்ச்சி பருவத்தில் நம்மளுக்கு வளர ஆரம்பிச்சிடும். அதுக்கும் பிறகு நம்ம என்ன விவசாயிகள்லாம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தண்ணி கட்டுறதோட சரி, அதுக்கு எதுவுமே செய்கிறதில்ல. அதாவது 90 ஒரு தடவை 3வது நம்ம உரம் போட சொல்கிறோம் பாருங்கள், அந்த உரத்தை போட்டு பார் அணைச்சி விட்டுற வேண்டியது. பார் அணைச்சிட்ட பிறகு தண்ணியை தான் கட்டுமோலே, அதுக்கு பிறகு எதுவும் செய்கிறதில்ல. ஆனால் செய்யக்கூடிய ரெண்டு முக்கியமான வேலைகள் இருக்குங்க. அது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காஞ்ச சோகைகளை அகற்றணும், காஞ்ச சோகையை உரித்து அதை அப்புறப்படுத்தணும். ரெண்டாவது அந்த விட்டம் கட்டுறதுன்னு சொல்லுவாங்க, இந்த ரெண்டையுமே செய்யணும். விட்டம் கட்டுறது அதிகமாக செய்யறதில்ல, ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஆளும் இல்லை, நம்மள்கிட்ட சரியான பயிற்சியும் இல்லாததுனால விட்டம் கட்டுறது சரியில்லை. ஆனால் காஞ்ச சோகை இருக்கு பாருங்கள், அது நீக்கிறது முக்கியமான தேவைங்க. அதில் நல்ல நல்ல பலன்கள்லாம் இருக்குது. அது செய்யக்கூடியதற்கு ஆட்கள் கிடைக்கலன்னா கூட அந்த ஆட்களை குறைக்கக்கூடிய கருவிகளும் நம்மக்கிட்ட இருக்குங்க. ஆக இந்த சோகையை உரிக்கக்கூடியது முக்கியமான செய்முறைன்னு சொல்லுவாங்க இந்த வளர்ச்சி பருவத்தில்.
சார், வளர்ச்சி பருவத்தில் சோகை உரிக்கிறத பற்றி சொன்னீங்க, அதுக்கு வந்து கருவிகள் கூட இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஆள் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறத விட, இந்த சோகையில் இறங்கி வேலை செய்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான, கிடைக்கிற ஆளுங்க கூட அதில் வேலை செய்கிறதுக்கு தயங்குவாங்க. அதனால் அந்த கருவி பற்றி இன்னும் கொஞ்சம் விவரங்கள் சொன்னீங்கன்னாக்கா விவசாயிகளுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
இல்லை, அனுபவமாக சொல்லியிருக்கிறீங்க, ஆட்கள் கிடைக்கலங்கிறது நம்ம விவசாய தொழிலுக்கே வரதில்லை. அதுலேயும் முக்கியமாக கரும்புக்கு இந்த தொழிலுக்கு வரதில்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம இந்த கரும்பு மடல் சொல்கிறோம் பாருங்கள், இந்த கரும்போட இலை சேர்ந்துக்கிட்டு இருக்குது பாருங்கள், அந்த பாகத்தில் சுனை இருக்கும். ஒரு சில ரகத்தில் சுனை இருக்கிறதில்ல, மற்ற ரகங்களில் சுனை இருக்கும். அதேமாரி இந்த கரும்பு இலையில் இருக்குது பாருங்கள், இந்த ரெண்டு பக்கமும் நம்ம அறுக்கிறோம் பாருங்கள், அருவா மாதிரி அந்த கருக்கு இருக்கும். உள்ளுக்குள்ளார் நுழையும் போதே நம்ம கை காலெல்லாம் கூட கிழிச்சு விடும். ஆக இந்த சோகம் இருக்கிறது கை வச்சோம்னா குத்தும், அப்புறம் உள்ளார் நுழையும் போது இந்த இலையினால் மேலே கை கால் முகத்தெல்லாம் கிழிச்சு விடும். ஆக இந்த மாதிரியான ஒரு தொந்தரவு இருக்கிறதுனால இதுக்கு செய்கிற ஆளுங்களே வரமாட்டாங்க. இது புதுசாக கூலி ஆளுங்க வர்றதுங்கிறது ரொம்ப கஷ்டம்தாங்க. இதில் இந்த பிரச்சனையை வச்சுக்கிட்டு தான் அந்த கருவி கண்டுபிடிக்கிறது ஒரு ஏதுவான சூழல் உருவானுச்சிங்க.
சரிங்க சார், அப்புறம் நீங்கள் சொல்லும்போது இந்த சோகை உரிக்கிறதுனால நிறைய நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க, அது என்னென்ன நன்மைகள்ங்க சார்?
சோகை உரிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, இப்போ அந்த சோகை வந்து கரும்பு தண்டோட எங்கே ஒட்டிகிட்டு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கரணையில் தான் ஒட்டும், அந்த கணுன்னு சொல்கிற பாருங்க, அந்த இடத்துல அந்த சோகையினில் அந்த சோகை மடல் இருக்கு பாருங்க, அது வந்து அந்த பருவை மறைச்சிக்கிட்டு இருக்கு. இயற்கையே அந்த விதையை மறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு தன்மையை உருவாக்கி கொடுத்துருக்குது. அதுவும் இல்லாமல் இந்த இடைக்கணு புழுன்னு சொல்கிற பாருங்க, நம்ம கரும்பு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா சொத்தை இருக்கும். அந்த சொத்தையெல்லாம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த இடைக்கணு புழு வந்து கரும்பு தண்டு உள்ளார நுழைஞ்சி அதனுடைய சோத்தை சாப்பிட்டு அதனுடைய எச்சம்லாம் விட்டுருக்கு, சிகப்பாக இருக்குங்க, சொத்தைன்னு சொல்லுவோம். அந்த மாதிரியான ஒரு சூழலை உருவாகும். அது எங்கே அந்த கரும்பு தண்டுக்குள்ளார போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கணுவில் இருக்கிற இந்த வேர் முடிச்சு மாரி சின்ன சின்ன புள்ளி புள்ளியாக இருக்கும். அந்த புள்ளி புள்ளியாக இருக்கிற பாகத்திலேருந்து தான் அது உள்ளார நுழைய முடியும். ஏன்னா மேலே இருக்கிற அந்த பட்டை இருக்குது பாருங்கள், கரும்பு பட்டை, அது உள்ளார அதனால் நுழைய முடியாது. அந்த வேர் முடிச்சு மூலியமா, வேர் முண்டுன்னு சொல்லலாம், முடிச்சுன்னு சொல்ல முடியாதுங்க, வேர் முண்டு மூலியமா உள்ளார நுழைஞ்சி அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற சோத்தை, அதாவது இந்த நம்ம கரும்பு கடித்து சுவைச்சி சாப்பிட்ற பாகத்தை அதுவும் சாப்பிட்டு அதனுடைய எச்சங்கள்லாம் விழும். இதனால் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கரும்பு தண்டோட ஒரு சாதாரணமாக நல்ல கரும்பில் இருக்கிற தண்டு மாதிரி இந்த இடைக்கணு புழு தாக்கப்பட்ட தண்டு வந்து இருக்காது. இது வந்து கொஞ்சம் நெளிவு சுழிவாகவும் இருக்கும். அதேமாரி அந்த தண்டோட அகலம், அந்த பருமன் குறைஞ்சிரும், நீளமும் குறைஞ்சி போவோங்க. அதுவும் இல்லாமல் அந்த பருவ வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். அந்த பருவ வந்து நம்மளுக்கு முளைக்கக்கூடாது. வயலில் நட்டோம்னா அது ஒழுங்காக முளைக்கணுமோ ஒழிய ஆலைக்கு அனுப்பக்கூடிய கரும்புல வந்து அந்த பருவ வந்து முளைக்கக்கூடாது. ஆனால் இந்த இடைக்கணு புழு தாக்கப்பட்ட கரும்பு பருவ வந்து முளைக்க ஆரம்பிச்சிடும். ஆக நம்மளுக்கு என்ன வேர்லேருந்து சத்தை இழுக்குதோ அந்த பயிரோடைய நுனிக்கு போகாது. இந்த இடையிலேயே பருவ முளைச்சதுனால இதுக்கு போகும், இது வளர ஆரம்பிச்சிடும். அங்கே கரும்பு தண்டில் நம்ம சுக்ரோஸ்னு சொல்கிற மாதிரிங்க நம்ம சர்க்கரை சத்து, அந்த சத்து வந்து குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸாக அந்த மாறுபட்ட சர்க்கரையாகவே மாற்றி விட்டுரும் இந்த பருவ வளர்கிறதுனால. ஆக நம்மளுக்கு கண்டு முதலும் குறையும், தண்டோட எடையும் குறையுங்க. இதனால் இது ஒரு சாதகமான பலனாக இதை சொல்ல முடியாதுங்க. அடுத்தது நம்ம ஆடி மாதம்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஏரோப்ளம் பூச்சி நிறைய பறக்கும் காட்டில். நம்ம உள்ளார் நுழையும் போது இந்த கோடை மழை வந்த பிறகு கீழே வயலில் நல்லா ஈரம் இருக்கும், அந்த ஈரத்தை இழுத்துக்கிட்டு நல்லா கரும்பு இருக்கிறதுனால அதே மாதிரி காற்றில் நிறையா வெப்பம் இருக்கும் அந்த ஆடி மாதம். நம்மளுக்கு ரொம்ப உருக்கமாக இருக்கும் பாருங்கள். இந்த சூழல் வந்து அந்த ஏரோப்ளன் பூச்சி வந்து அதிகமாக பெருகி வயலில் இருக்கும். ஏன்னா இந்த கரும்பு சோகையை கழிக்காமல் நம்ம விட்டதுனால காற்று உள்ளுக்குள்ளார அதிகமாக போகாது கரும்பு காட்டு உள்ளார. ஆக இந்த காற்று ஆடி காற்று உள்ளுக்குள்ளார போகாததுனால இந்த ஏரோப்ளன் பூச்சிலாம் உள்ளுக்குள்ளார தங்கி நம்ம கரும்பு இலையில் உக்காந்து அந்த சாரை இழுக்கும். அந்த சாரை இழுக்கும்போது எப்படி நம்ம மனிதர்களுக்கு தலையில் பேன் இருந்துச்சுன்னா எப்படி நம்ம ரத்தத்தை உரியுதோ அதேமாரி இதே உரியுங்க. அதேமாரி மாவு பூச்சின்னு ஒன்று இருக்குது. மாவு பூச்சி நம்ம கரும்பு தண்டு இந்த கனவுல கூட இருக்குங்க. மாவு பூச்சி ஒன்று இருக்குது. அதேமாரி கரும்பு தண்டில் வரக்கூடிய செதில் பூச்சி அந்தமாரி பூச்சிகளுடைய தொல்லையினால் கரும்புனுடைய தண்டோடைய பருமன் வளர்கிறதுக்கும் கரும்பு வளர்ச்சிக்கும் இடையூறாக இருந்து நம்ம கரும்புனுடைய மகசூலை ரொம்ப குறைக்குங்க. இதனால தான் நம்ம என்ன இப்போ சொல்கிறோம், இந்த காஞ்ச சோகையை நீக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க.
சார், இப்போது இந்த சோகை உரிக்கிறத பற்றி அதனுடைய நன்மைகள் பற்றி நீங்கள் நிறைய சொன்னீங்க. இப்போ அதே மாதிரி அந்த ஆளுங்க கிடைக்கிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது அந்த சோகை உரிக்கிறதுங்கிற வேலையை சுலபமாக்குறதுக்காக சோகை உரிக்கிறதுக்கான கத்தி ஒன்று நம்ம பல்கலைக்கழகத்துலேருந்து வெளியிடப்பட்டிருக்கு இல்லைங்களா, அது எந்த அளவுக்கு உழவர்களுக்கு உபயோகமாக இருக்குங்க?
இப்போ இந்தமாரி தொல்லைகள்லாம் இருக்குன்னு சொன்ன பாருங்க, கரும்பில் வந்து சோனம் இருக்குது, கரும்பு இலை வந்து கருக்கருவாள் மாதிரி இருக்கிறதுனால மேலே தோலெல்லாம் நம்மளை அறுத்துருது அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா, இதனால் ஆளுங்க வரதில்லைன்னு சொன்னோம். இந்த தொல்லைகளை நீக்கிறதுக்காகவே நம்ம இதை போய் கையை வச்சாதானுங்களே நம்ம சொன்ன நம்ம கையில் குத்துது. சோகையில் போய் நம்ம கையை வைக்காமலேயே ஒரு அருவா ஒரு மூல நீளத்துக்கு சின்ன இரட்டை அருவாவில் ஒரு வடிவம் அமைச்சு கையை வந்து நம்ம சோகையில் படாமலேயே கத்தியை கொண்டு நம்ம மேலேருந்து உருவிட்டு போகிற மாரி ஒரு கத்தி வடிவமைச்சிருக்குங்க தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தினால. இதனால் என்ன நன்மைகள்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஏக்கர் கரும்பு சோகையை நீக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 20-25 ஆள் தேவைப்படுங்க. இந்த 20-25 ஆள்களுக்கும் இந்தமாரி தொந்தரவெல்லாம் பட்டு தான் அவங்க செய்யணும். அதாவது என்னென்ன மேலே கையை இழுத்துருது, இந்த சொனையெல்லாம் நம்ம கையில் குத்திடுது, இந்தமாரி இருக்கு தான் பண்ண முடியும். இதை சகிச்சுக்கிட்டு செய்கிறவங்களால கொஞ்சம் ஏரியா கொஞ்சம் கவர் பண்ண முடியும். இதை சகிக்காமல் மொத மொதல் வராங்க பாருங்கள், இந்தமாரி தொழிலுக்கே வரக்கூடாதுன்னு கூட வராமல் போயிடுவாங்க. ஆக இந்த செய்முறையை செய்யாமலே விட்டுற மாதிரியான ஒரு சூழலில் இந்த கத்தியை வடிவமைச்சதுங்க. இந்த கத்தியை கொண்டு இவங்க நம்ம கூலி ஆட்கள்லாம் வந்து அந்த மடலில் கையை வைக்காமலேயே கத்தியை வச்சு எந்த இடத்துல கருப்பன் சோகம், அதாவது கருப்பன் சோகம் மேலே பார்த்தீங்கன்னா பச்சையாக இருக்கும், அதுக்கு கீழே கொஞ்சம் மஞ்சள் கலந்த பச்சையாக இருக்கும். அந்த மஞ்சள் கலந்த பச்சையாக இருக்கிறது என்னென்னா வயசான இலைன்னு சொல்லலாங்க. அதுக்கு கீழே இருக்கிறது காஞ்சி போயிருக்கும். இப்போ காஞ்ச இலைகள்னால தான் இந்த இடைக்கணு புழு மற்ற மாவு பூச்சி செதில் பூச்சிலாம் அங்கே வந்து ஒரு இடத்த அடைச்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருந்து மகசூலுக்காக நம்மளுக்கு இடையூறாக இருக்குதுன்னு சொன்னோம் இல்லைங்களா. இப்போ அந்த இது இல்லாமல் நம்மளுக்கு அந்த சோகையை நீக்கிறதுக்காக எந்த இடத்துல மஞ்சள் கலந்த பச்சையாக இருக்குதோ அந்த இலை, அந்த இடத்துலேருந்து நம்ம மேலேருந்து வேகமாக உருவி விட்டோம்னா ஒரே உருவில் எல்லா இலையும் அந்த காஞ்சி போன இலையெல்லாம் கீழே கழண்டுடுங்க. இது எப்பப்போ செய்யணும்னு கேட்டிங்கன்னா, கரும்பு நட்டை 5வது மாதம், அதாவது 150 நாள்னு வச்சிங்களேன், 5வது மாதம் செய்யணும் ஒரு தடவை, 7வது மாதம் ஒரு செய்யணும். இப்போ நம்ம முன்னாடியே பார்க்கும்போது கரும்பு பருவத்தில் முளைப்பு பருவம் கிளைப்பு பருவம்னு பார்த்தோம். அதே வளர்ச்சி பருவத்து 3வது மாதத்தில் 9வது மாதம் வரைக்கும்னு சொன்னாங்க. இப்போ 3வது மாதம் வரைக்கும் நம்மளுக்கு கிளைப்பு பருவம், 3க்கும் பிற்பாடு வளரும் போது என்னென்னு பார்த்திங்கன்னா, கரும்போட இயற்கையான குணம் அதாவது எந்த ரகமும் இல்லாமல் ஒரு வாரத்துக்கு ஒரு கனவு உருவாக்குங்க, அதாவது ஒரு மாதத்துக்கு 4 கனவு. அப்போ 5வது மாதம்னு பார்த்தீங்கன்னா 3வது மாதத்துக்கும் பிறகு 5வது மாதத்துக்குள்ளே 2 மாதம் வருது. இந்த 2 மாதத்தில் கிட்டத்தட்ட 8 கனவு சாதாரண கரும்பு வளர்ச்சி. இது ரகத்துக்கு ரகம் வேறுபடும். அதேமாரி நம்ம பராமரிப்பை பொறுத்து கூடங்க கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். ஆக நார்மலாக நம்மளுக்கு கரும்பு வளர்ச்சின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8 கனவு 3வது மாதத்தில் 5வது மாதம் வரைக்கும் இருக்கும். இதில் 8 கனவுன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு கனவுலேருந்தும் ஒவ்வொரு இலை இருக்கும். ஆக மேலே இருக்கிற ஒரு 2 கனவுல இருக்கிறது பச்சையாக சோகம் இருந்தாலும் கீழே அதுக்கு கீழே இருக்கிறது பாருங்கள் ஒரு 6 சோகம் வந்து காஞ்சி போயிருக்கும், பச்சை கலந்த மஞ்சளாகவும் இருக்கும், அப்புறம் கீழே ரொம்ப காஞ்சி போயிருக்கும். இந்த இலைகளை நம்ம கரும்புலேருந்து அப்புறப்படுத்தணும். அப்புறப்படுத்தி கீழே போட்டுட்டோம்னா கூட நம்மளுக்கு இந்த தண்ணி கட்டுறது பார்த்திங்கன்னா வயலில் இருக்கிற ஈரத்தை கோத்துக்கிட்டு இருக்கோம். இது நாளோடல மக்கி கூட நம்மளுக்கு அது உரமாக கூட நம்மளுக்கு அந்த கரும்பு காட்டிலேயே நம்மளுக்கு கிடச்சிருங்க கரும்பு வயலுக்கே. ஆக இந்த 5வது மாதம் ஒரு தடவை, 7வது மாசம் ஒரு தடவை இதேமாரி செய்யணுங்க. 5வது மாதம் செஞ்சிட்டோம்னா 7வது மாதம் பார்த்திங்கன்னா அது ஒரு 2 மாதம் கிட்டத்தட்ட 8 கனவுங்க. இந்த 8 கனவுலையும் 6லேருந்து 8 சோகம் இருக்கும். அதையும் கழிச்சுட்டோம்னா அதுக்கு பிற்பாடு 7வது மாதத்துலேருந்து 9வது மாதம் வரைக்கும் தான் வளரும். அதுக்கும் பிற்பாடு முதிர்ச்சி பருவம்னு சொன்னாங்க. அதுக்கு பிற்பாடு வர கரும்பு சோகையை, காஞ்சி போன சோகையை வெட்டுறாளுங்க கரும்பு வெட்டும்போது அதை கழிச்சு விட்டு நம்ம எடுத்துக்குவாங்க. ஆக இந்த 5வது மாதமும் 7வது மாதமும் கழிக்கிறதுனால ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 4லேருந்து 5 ஆளுங்க இருந்தால் போதுங்க. ஒரு ஆள் வந்து 25 சென்ட் ஒரு நாளைக்கு கவர் பண்ணலாம். இது அவங்க வந்து கரும்பு சோகையில் இந்த கையை வைக்காமல் கத்தியை கொண்டு செய்கிறதுனால, முதல்ல புதுசாக செய்கிறதுனால இந்த கத்தியை உபயோகப்படுத்துறதுனால அவங்க கொஞ்சம் ஸ்லோவாக கூட செய்யலாங்க, மெதுவாக கூட செய்வாங்க. ஆக பழக்கம் ஆயிடுச்சுன்னா இது ரொம்ப சுலபமான வழியாக இருக்கும். ஆக அவங்க மேலே காயம் கூட ஒன்றும் படாதுங்க. அதேமாதிரி இந்த தோகை மேலே கை வைக்காதனால சுனையினாலையும் இருக்கிற பாதிப்புகளும் கண்டிப்பாக அதனால் வராது. இதனால் நம்மளுக்கு ஆட்களுடைய, அதாவது நம்ம ஆட்களுடைய குறைச்சல் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 60-70% ஆட்கள் வந்து குறைச்சலாக இருந்தாவே போதுங்க.
சரிங்க சார், வளர்ச்சி பருவத்துலேயும் சரி அந்த கிளைப்பு பருவம் இதில் வந்து எப்படி நம்ம பார்த்துக்கிட்டோம்னாக்க கரும்பு வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதுக்கு நல்ல அழகாக விளக்கம் சொன்னீங்க. அதே மாதிரி இந்த சோகை உரிக்கிறதுக்கான கணக்கெல்லாம் சொன்னீங்க, ஒரு மாதத்தில் எத்தனை தோகை வருது, அது எத்தனை காஞ்சிருக்கும், அதெல்லாமும் நல்லா சொன்னீங்க. விவசாயிகளுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். இப்போ ஒரு உழவர் வந்து அந்த கரும்பு சாகுபடியில் ஆரம்பத்துலேருந்து அந்த அறுவடை வரைக்கும் முக்கியமாக என்னென்ன நுட்பங்கள் கடைபிடிக்கணும் அப்படிங்கிறத கொஞ்சம் சொல்லுங்கள் சார்.
முதல்ல கரும்பு சாகுபடின்னு பார்த்துட்டிங்கன்னா என்னென்னா நம்ம தகுந்த பட்டத்தை எடுத்துக்கணும், அதேமாரி தகுந்த ரகத்தை தேர்வு செய்யணும். தகுந்த ரகத்தையும் இதையும் செஞ்சுட்டு இப்போ என்ன புதிய தொழில்நுட்பம்னு கேட்டிங்கன்னா திருந்திய கரும்பு சாகுபடின்னு வந்திருக்கு பாருங்களா, அந்த சாகுபடி முறையை நம்ம எப்படிலாம் நம்ம கடைபிடிக்கலாம் அப்படின்னு பக்கத்தில் ஏதாவது ஒரு ஆராய்ச்சி நிலையம் இருந்துச்சுன்னா இப்போ சிறுகமணி, கடலூர், மேலாலத்தூர், கோயம்புத்தூர் இந்தமாரி இடத்துலலாம் போய் நீங்கள் ட்ரைனிங் எடுத்துகிட்டு கூட அந்தமாரி புதிய தொழில்நுட்பம் மூலயமா சொட்டு நீர் பாசனத்தின் மூலயமா அமைக்கணுங்க. அதனால் அதிகமான மகசூல் எடுத்த விவசாயிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அந்த விவசாயிகளையும் நீங்கள் வந்து தொடர்பு கொண்டு கேட்டு கூட அறிஞ்சிக்கலாம். இதனுடைய செய்தியெலாம் எங்கே கிடைக்குன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஆலை சக்கரை ஆள் இருக்க பாருங்க, அந்த கரும்பு அலுவலர்களை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க எப்படி செய்யணும் அப்படிங்கிறது. இல்லை நீங்கள் கொஞ்சம் ரொம்ப ஆர்வமாக இருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் சேர்ந்து கூட சேர்ந்துக்கிட்டு ஆராய்ச்சி நிலையத்தில் நீங்கள் பயிற்சி எடுத்துக்கலாம். இப்போ கரும்பு சாகுபடியில் நம்ம பட்டத்தையும் எடுத்துக்கிறோம், கரும்பு ரகத்தையும் தேர்வு பண்ணிக்கிறோம், அதுக்குரிய தொழில்நுட்பமும் எடுத்துக்கிட்டோம்னா முதல்ல ஆரம்பத்தில் ஒரு 3 மாதத்துக்கு களை இருக்கக்கூடாதுன்னு சொன்ன பாருங்கள். களை இல்லாமல் நம்ம கொண்டுட்டு வரணும். களை இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம களைக்குள்ளேயும் இருக்குது, அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அந்தமாரி பயிற்சி எடுத்துக்கிறதோடு நீங்கள் எடுத்துக்கலாம். ஆக இந்த செய்முறைகள் இருக்குது பாருங்கள், நம்ம மண் அணைச்ச பிறகு இந்த தோகை உரிக்கிறது இந்தமாரி செஞ்சுட்டு கரெக்டான இதில் கரெக்டான நிலையில் நம்ம நீரும் கட்டிக்கிட்டு வந்துட்டு நீர் பாசனம்லாம் செஞ்சு அதுக்குரிய பருவத்தில் செய்யக்கூடிய அதேமாரி நம்மளுக்கு உர நிர்வாகம் இருக்குது பாருங்கள், அது முக்கியம். நீங்கள் அடியில் நீங்கள் கண்டிப்பாக தொழு உரம் போட்டே ஆகணுங்க. தொழு உரம் இல்லாததுனால தான் நம்ம மண்ணில் இருக்கிற மக்குச்சத்து, இந்த அங்கக சத்துன்னு சொல்கிறோம் பாருங்கள், அது ரொம்ப குறைஞ்சதுனால தான் நம்ம போடுகின்ற உரத்தினுடைய பலாபலன் கிடைக்காமல் இருக்கிறதுக்கு முக்கிய காரணம். நிறையா உரம் போட்டாலும் போன வருஷத்தை விட இந்த வருஷம் ஒரு மூட்டை சேர்த்தே போட்டேன், ஆனால் மகசூல் கிடைக்கலன்னு நம்ம சொல்கிறோம் ஒழிய அந்த ஒரு மூட்டை சேர்த்து போட்டு ஏன் கிடைக்கல, அது என்ன மண்ணோட குணம் என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம அதை ஆராய்வதே இல்லை. இப்போ முக்கியமாக பார்த்தீங்கன்னா மக்குச்சத்து இல்லாததுக்கு பல்வேறு காரணங்கள் இருக்கலாம். இப்போ ஆரம்பத்துலேருந்து இந்த குப்பைருவெலாம் போடாமல் விட்டதுங்க. இப்போ குப்பைருவுன்னு கேட்க போனோம்னா எங்கெங்கே மாடு இருக்குது, எங்கேயும் மாடு இருந்ததுனா நாங்கள் குப்பை சேரும், அந்த குப்பையை போடுவோம்னு கூட நீங்கள் சொல்லலாம். ஆக பயிர் சாகுபடி முறை இருக்குது பாருங்கள், சுழற்சி முறைன்னு நம்ம செய்யணும். இப்போ கரும்பு போட்டுட்டோம், ஒரு 2 கட்டை விட்டுட்டால் கூட அதற்கு பிறகு நம்ம அந்த இதில் தக்கப்பூண்டோ சனப்பையோ போட்டு அதுக்கு நம்ம இப்போ நெல்லாம் நடுறோம்னா அதுலேயே மடக்கி உழுது கூட பண்ணலாம். இப்போ அந்த மாதிரியான மாற்றுப்பயிர்களை நம்ம செஞ்சு தான் நம்ம மக்குச்சத்தை அதிகப்படுத்தி மண் வளத்தை பெருக்கி தாங்க நம்ம வந்து பயிர் செய்கிறதுக்கே நம்ம முனையணும். ஆக முக்கியமாக பார்க்கறது என்னென்னு கேட்டிங்கன்னா, மண் வளத்தை பெருக்கி நல்ல பயிர் ரகத்தை தேர்வு செய்து அதற்குரிய சாகுபடி முறைகளை முறையாக செஞ்சோம்னா நல்ல மகசூல் எடுக்கலாங்க. இது நம்ம கண்கூடாக நம்ம பல விவசாயிகளிடம் எடுத்ததையும் பார்க்கலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பலனடையலாம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இப்போ இந்த கரும்பு சாகுபடியில் முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய தொழில்நுட்பங்கள் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி இயக்குனர் அவங்க நமக்கு சொன்னாங்க. இந்த தொழில்நுட்பங்களை பின்பற்றி நீங்களும் நல்ல மகசூல் எடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய விருப்பமும். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நேயர்களே, வணக்கம். நேயர்களே, இதுவரைக்கும் கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி நமக்கு நிறைய விவரங்கள் சொன்னாங்க. வேளாண்மை பல்கலைக்கழக திட்டமிடல் மற்றும் கண்காணிப்பு இயக்குனர் முனைவர் ஜி கதிரேசன் அவங்க. நேயர்களே, இந்த கருத்துக்கள்லாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படிங்கிறத நீங்கள் தெரிவிக்க வேண்டிய தொலைபேசி எண் 0422-243-1055. இமெயில் முகவரி கூட இருக்குங்க, dee@tnau.ac.in. நேயர்களே, நமது வானொலி நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக இணையதளமான அக்ரிடெக் போர்ட்டலில் இ ரேடியோ ப்ரோக்ராம்ஸில் கேட்டு பயன்பெறலாம்.